நாம் தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், 6ஆம் அதிகாரம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்து முடித்தோம். அதாவது 44ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து முடித்தோம் இல்லைங்களா. நீங்கள் யாரை பின்பற்றுவீர்கள், யாரை பின்பற்றுவீர்கள் சொல்லி தலைப்பில் சிந்தித்து முடித்தோம். அந்த 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து லூக்கா புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முழு புஸ்தகத்தை நம்ம 1ஆம் அதிகாரத்திலே தியானித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆகவே கர்த்தர் கிருபையாய் இந்த 6ஆம் அதிகாரத்தை முடிக்கும்படியாக உதவி செய்கிறார். இந்த நாளில கூட நாம் முடிக்கும்படியாகிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தும் கடைசி வசனங்களை வரும் வரிசையா கிரமமா நம்ம ஒரு புத்தகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக நம்முடைய ஆவிக்குரியவருக்கு பல்வேறு சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஏதுவானவர்களா இருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான 6ஆம் அதிகாரத்தை நம்ம நாளில முடிக்க இருக்கிறோம். இந்த கடைசி வசனங்கள் அதாவது 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் முடி நாம் இந்த நாளில் எடுத்துக்கொள்ளும்படியான செய்தியின் பகுதியாக இந்த பிரசங்கத்தின் பகுதியாக இருக்கிறது. நாம் இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள முடியாத முக்கியமான சத்தியங்கள் ஒன்று, அருமையான பாடங்கள் ஒன்று. முக்கியமாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதாவது ஒரு பள்ளிக்கூடம் மாணாக்கர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆசிரியர் இருக்கிறாங்க, மாணாக்கர்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா. அப்போ ஆசிரியர்கள் மிகுந்த பாரத்தோடு அந்த மாணாக்கர்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டிய பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லைங்களா. எதுக்காக? அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டும், அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு பதவி, இப்படிதமா நல்ல ஒரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் சொல்லி முயற்சி எடுக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஒரு நோக்கத்தோடு, நல்ல ஒரு நோக்கத்தோடு மாணாக்கர்கள் இடத்துல மாணவர்களிடத்துல பணியாற்றுகிறார்கள். சரிங்க, இந்த ஆசிரியர்கள் விதமாக செயல்படுகிறார்கள், பாடம் புகட்டுகிறார்கள், பாடம் கற்பிக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒன் சைடாக போயிட முடியுமா? யாருடைய ஒத்துழைப்பு அவசியம்? மாணவருடைய ஒத்துழைப்பும் அவசியம், மாணவருடைய ஒத்துழைப்பும் அவசியம். மாணவன் அதை கேட்டு அதுபடி செய்வான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு தேர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி நிச்சயம் இல்லைங்களா இல்லைங்களா. அப்படித்தானே, அதுபடி அதை கேட்டுட்டு செய்யாமல் இருப்பான் என்றால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி கிட்டுமா? அவன் அந்த வெற்றியை பார்க்க முடியுமா? அது எந்த மாணவனா இருக்கட்டும் பார்க்கவே முடியாது. அதே வண்ணமாக தான் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம் இயேசுவை கொண்ட இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட இயேசுவான்ற சொல்ற வார்த்தை நாம் கேட்கிறோம், அதுபடி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கேட்கிறோம், அதுபடி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே அதே நீதி தான். இன்னைக்கு அநேகர் தம்முடைய வாழ்க்கையில இயேசுடைய வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்கிறார்கள், ஆனா என்ன செய்ய விடுகிறார்கள், என்ன செய்ய தவறி விடுகிறார்கள், அதுபடி கீழ்ப்படிய தவறி விடுகிறவர்களா இருக்கிறார். இன்னைக்கு நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ எத்தனையோ நாள் இயேசுவானுடைய கேட்கிற, எத்தனையோ நாள் இயேசுவானுடைய வார்த்தையை கேட்கிற, அதன்படி நீ கீழ்படுகிறாயா? உன்னுடைய மனசாட்சி உடைய தொட்டு சொல்லு, உன்னுடைய இறுதியத்தை ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து, நீ உன்னை நீ ஆராய்ந்து பார்த்து சோதித்தறிந்து சொல்லுத. அன்றைய வார்த்தையை நீ எத்தனையோ நாள் கேட்கிற, அதுக்கு கீழ்படுகிறாயா? இதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். கிறிஸ்து இயேசு ஆண்டவருக்கு, ஆண்டு கிறிஸ்து இயேசுவுக்கு நீ கீழ்படுகிறாயா என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். நீ கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்படுகிறாயா என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். அவை சிந்திக்கவில்லை, நாம் ஜெப சிந்தியோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். என் பார்க்கிறோம் அருமையான அருமையான பகுதி அன்று அந்த அன்று சொல்றாரு. அந்த இடத்துல முக்கியமான பகுதி ஒரு 3 காரியமாக அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசுவான் சொல்லும்படியான, அதாவது ஏன் ஆண்டருக்கு கீழ்ப்படிதல் ஏன் அவசியம் சொல்லிட்டு, அதாவது அந்த இடத்துல கீழ்ப்படிதல் ரொம்ப ஏன் முக்கியமான காரியம், எவ்விதமான காரணியங்கள் இங்கே அடங்கியிருக்குது. இயேசு ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், இயேசுவானுக்கு வார்த்தை கேட்குறோம், அப்படியாக கீழ்படுகிற காரியம் என்ன விதமான காரியங்கள் ஏன் அவசியம், அதில் காரணம் என்னன்னு சொல்லி நம்ம 3 வகையாக பார்க்க போகிறோம். 3 முக்கியமான குறிப்பு பார்க்க போகிறோம். கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குற பாடத்தை கேட்டு அதுபடி செய்வான் என்றால் ஒரு மாணவன் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், அவனுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல வெற்றியை பார்க்க முடியுமா இல்லையா? அதே சமயத்தில் இன்னைக்கு உன்னுடைய அது உலக பிரகாரமானது, அவன் படிப்போட முடிஞ்சிருது இல்லைங்களா. அது உலக சம்பந்தப்பட்ட அந்த படிப்போட முடிஞ்சிருது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவாதி தேவன் உன்னையினையும் படைத்த ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய அந்த இயேசு ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி கீழ்படிவோம் என்றால் அடையப்பா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்கிற இந்த வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்துக்கு வருமா வராதா? நிச்சயமா வரும். அதான் ஆண்டவராய் இயேசுக்கு சொல்றார் அந்த இடத்துல முதல் வசனமே, அந்த இடத்துல 46ஆம் வசனத்துல அங்க படிக்கிறோம். 46ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், அவர் தெல்ல தெளிவா கேட்கிறார் பாருங்களேன். 46ஆம் வசனத்துல என்னிடத்தில் வந்து 46ஆம் வசனம் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் கவனிச்சீங்களா? என்னை ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்லியும் நீங்கள் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? கவனிச்சீங்களா? அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லியும் நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்னன்னு கேள்வி எழுப்புற. யாரை பார்த்து? நம்மளை பார்த்தா கேள்வி எழுப்புற. நீ கேட்கிற ஒன்ன பார்த்தா கேள்வி எழுப்புற. நீ ஆண்டவரே ஆண்டவரே சொல்லியும் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் சொல்லுகிறபடி நீ செய்யாமல் போகிறது என்னன்னு கேட்கிறாரு. நான் சொல்லுகிறபடி நீ செய்யறியா? நான் சொல்லுறபடி செய்யறியா? அவிதமான கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். நீ எத்தனை நேரம் ஆண்டவரே ஆண்டவரை கூப்பிடுற, ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கத்தாவையும் கூப்பிடுற, இன்னும் பக்தி பரவசத்தோடு செயல்படுகிறாய், பக்தி காரியங்களில் ஈடுபடுகிறாய், ஆனா அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற நீ அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்படுகிறாயா? அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்படுகிறாயா? கேட்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீ இந்த நாள்ல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழுகிறாய். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் வாழுகிற முக்கியமான காரியம் கீழ்படியது ரொம்ப ரொம்ப அவசியம். கீழ்படியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் பிரதானமானது. அதுதான் பிரதானமானது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக அவசியமானது கீழ்ப்படிதல். அதுதான் ஒரு சோதனை. அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு சோதனைக்குரிய காரியமா இருக்கிறது. அந்த இடத்துல நீ ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவா என்றால் அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய் வாழ வேண்டும். அப்ப அந்த இடத்துல கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைகளுக்கு ஒரு பங்காக, இட்ஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பகுதியாக இருக்கிறது, நம்ம மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் இதே விதமாகத்தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தை 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமே. இந்த பகுதியை பத்திரமாக எடுத்துக்கொள்வோம். நாம் மற்றொரு பகுதியை சொல்வோம். மத்திய புஸ்தகம் 7வது அதிகாரத்தை ஆண்டவர் இதே தான் தெல்ல தெளிவாக அந்த இடத்துல பேசுறாரு. பாருங்களேன், மத்திய புஸ்தகம் 7வது அதிகாரம் ஆண்டருடைய வார்த்தை அந்த இடத்துல தெல்ல தெளிவாக பார்க்கலாம். பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு அபாய கட்டத்துல ஒரு மக்கள், இந்த விதமான மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய அபாய கட்டத்துல அவங்களுக்கே தெரியல. அவங்க நினைக்கிறாங்க ஒரு பக்தி பரவசத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் இயேசுவை கும்பிடுறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் அதை செய்யறேன், நான் அந்த காணிக்கை கொடுக்குறேன், இந்த காணிக்கைனால நான் ஊழியத்தை தாங்குறேன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் வந்து சின்ன பிள்ளையிலே இந்த கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கிறேன், எங்க தாத்தா கிறிஸ்தவன், அப்பா கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் எல்லா காரியங்களும் செயல்படுறேன், ஒழுங்கா கடைபிடிக்கிறேன், எல்லா கிறிஸ்துவ காரியங்கள்லாம் கடைபிடிக்கிறேன், இடையே பயங்கரமா என்னமோ பக்தி காரியங்கள்லாம் காணப்படலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான பரிதாபம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நீ கிறிஸ்துவன் சொல்லி கொண்டு உட்காந்துருக்கலாம், ஆனா கிறிஸ்துவன் சொல்லி பெயர்னாலேயோ கிறிஸ்துவ பெயரை இட்டுக்கொண்டு நீ போறதுனாலேயோ பிரயோஜனமே இல்லை. அந்த கிறிஸ்துவன் சொல்லுவா என்றால் கிறிஸ்துங்கிற ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படுகிற மனுஷனா இருக்கிறாயா? அந்த இடத்துலதான் பாருங்க எவ்வளவு பரிதாபமான ஒரு பயங்கரமான ஒரு அபாயமான சூழ்நிலை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். அங்க பாருங்க 21வது வசனத்துல நாம் படிக்கிறோம். அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி. அந்த தெள்ளத்திலேயே சொல்லிட்டாரு, யாரு பரலோகத்துக்கு போவாங்க? என் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பார்த்தீங்களா யாருங்க அந்த கூட்டம்? யாருங்க அன்றர் ஒரு கூட்டத்தை சொல்றார், உமது நாமத்தினாலே. யாருடைய நாமத்தை பயன்படுத்துறாங்க? இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்தியே அற்புதம் ஊழியம் செய்யறாங்க. இன்னைக்கு ஊழியம் சொல்லி பேர்ல போயிட்டு இருக்கு, நிறைய பேர் ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா இந்த மூன்று முக்கியமான ஊழியம் நல்லா பிரபலமா போயிட்டு இருக்குது, அற்புதம் ஊழியம், பிசாசுகளை துரத்துற ஊழியம், அப்புறம் என்ன சொல்லுது அந்த இடத்துல, தீர்க்க தரிசனம் செய்யற ஊழியம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்களாம். இன்னைக்கு அநேகர் ஊழியம் சொல்லி பேர்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், அற்புதம் செய்யறோம், பிசாசுகளை துரத்துறோம் சொல்லிட்டு பல விளம்பரங்களை தேடிக்கொள்ளவும் பல டிவி நிகழ்ச்சியை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கல, நிறைய நிகழ்ச்சிகளை. ஆனா இங்க பாக்குறோம் அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க சொல்றாரு அந்த மக்களை விதமாக சொல்றாங்களா, ஐயோ நான் அது செஞ்சோமே, இது செஞ்சோமே, அற்புதங்களை செஞ்சோமே, தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, ஏதோ எல்லாமே உமது நாமத்தை வைத்துக் கொண்டு இயேசுங்கிற பெயரை வச்சு விட நாங்க ஊழியம் செஞ்சோம். ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து ஒரு அதிர்ச்சியான ஒரு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மக்கள். என்ன வார்த்தை சொன்னாரு? அடுத்த வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்ப பாத்தீங்களா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றா இருப்பாங்க, நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. யாருங்க, யார பார்த்து? இயேசுங்கிற பெயரை வச்சு அற்புதம் ஊழியம் செய்யறாங்க, இயேசுங்கிற பெயரை வச்சு தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டம் சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தாங்க. இயேசுங்கிற பெயரை வச்சு தீர்க்க தரிசனம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மக்கள்
இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மக்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல நான் சேதம் அல்லவா என்று நான் கேட்பார்களாம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை பார்த்து, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்ற பொங்கல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு விழும்படி செய்கிறேன். எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில் மனுஷனுக்கு ஒப்பிடுவேங்கிறார். அப்ப அந்த இடத்துல பார்க்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தெல்ல தெளிவாக இந்த பகுதியில லூக்கா எழுதின சுவிசேஷம் சரி, மத்திய எழுதின சுவிசேஷம் சொல்லி, அந்த இடத்துல ரெண்டு சுவிசேஷகர்களும் அருமையான விதமான பதத்துல எழுதுற ரெண்டுமே அதே போதனை தான் சொல்லுது. அப்ப முதலாவது காரியம் கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அன்றா இயேசு கிறிஸ்துவர் கூட்ட மக்களை பார்த்து பேசுற, அந்த கிறிஸ்துவ மக்களை பார்த்து பேசுறாரு. இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்தின மக்களை பார்த்து தான் பேசுறாருங்க, வேற யாரையும் பார்த்து பேசவே இல்ல. இத்தனைக்கும் அற்புதம் ஊழியம் செய்யறவன், இதோ தீர்க்கதரிசி ஊழியம் செய்தவன், பிசாசுகளை துரத்தினதை பத்தி பேசுற, எவ்வளவு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல பாக்குறோம் எது மிக மிக அவசியமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் எதை பாக்குறாரு? இருதயத்தை பாக்குறாரு. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பாக்குற, உன்னுடைய மோட்டிவ் பாக்குற, உன்னுடைய எண்ணங்களை பாக்குற, உன்னுடைய நோக்கங்களை பாக்குற. நீ எவ்விதமான சிந்தேகம் வெறும் பேச்சளவுல நீ பக்திய பிரவசத்தை வைத்துக் கொண்டு பிரயோஜனமே இல்ல. வெறும் பேச்சுல நீ பிரமாதமா பக்தியை காமிக்கலாம், வெறும் வார்த்தையில நீ பிரமாதமா பக்தியை காமிக்கலாம். ஏசு ஏசு சொல்லியா கையை காட்டிட்டு கையை தூக்கிட்டு டான்ஸ் ஆடலாம், அலலுயா தோத்திரம் கத்தலாம், பக்தி பரவசத்தோடு என்னென்னமோ நீ அந்நிய பாஷையே பேசலாம், பேசுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாம். ஐயோ ஆண்டவர் இருதயத்தை பாக்குற, உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய மோட்டிவை பாக்குற, உன்னுடைய நோக்கத்தை பாக்குறாரு. இந்த இடத்துல அப்படிப்பட்ட பயங்கரமான அற்புத அடையாளங்கள் செய்து கொண்டு ஊழியத்தை நடந்து கொண்டு வந்த மக்களுக்கு கிறிஸ்துவ மக்களை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன் என்று சொல்லி பாக்குறாரு. அப்ப இதுல இருந்து நம்ம பாக்குறோம், முக்கியமாக இதுல இருந்து நம்ம முக்கியமான காரியம், இந்த வசனத்தில படிக்கும்படியான காரியம், மிகுந்த எச்சரிப்பு. உனக்கும் எனக்கும் கத்தர் கொடுத்திருக்கிற மிகுந்த எச்சரிப்பு, மிகுந்த எச்சரிப்பு, மிகுந்த எச்சரிப்பு. எச்சரிக்கிறாருங்க, அவ்வளவுதாங்க. எப்பேற்பட்ட ஆளாளப்பட்ட ஜாம்பவனே ஆண்டர் கீழே தள்ளி விட்டாரு, ஒண்ணுமே இல்ல. அவன் செய்யறான், நான் நமத்தை வச்சுதான் ஊழியம் பண்ணேங்கிறான். ஆண்டர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? அக்கிரம செய்கிறான் என்னை விட்டு அகன்று பொங்கல் சொல்ற. அப்ப நீனும் நானும் எம்மாத்திரம், நம்ம பேசுறதுலாம் என்ன பிரயோஜனம்? நம்ம பேசுறதுலாம் நம்ம பக்தியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம பக்தியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய பக்தியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீனும் பெருசா பக்தி பக்தின்னு பேசுற, நான் எப்படி பண்றேன், எனக்கு எப்படி திரும்ப பண்றேன், நான் ஜோம் பண்றேன் பத்தியா, நான் சூப்பரா ஜோம் பண்றேன் பத்தியா, நான் பயங்கரமா வேதம் வாசிக்கிறேன் பத்தியா, ஓ நான் எப்படி நினமோ கோயிலுக்கு போறேன் பத்தியா, நீனுமோ என்ன பக்தி காமிக்கலாம். உன் பக்தியில ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? உன்னுடைய இருதயம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படி இருக்கு. அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல முக்கியமா அங்க பாக்குறோம், முக்கியமா அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல லூக்கா புஸ்தகத்துல அந்த இடத்துல தெல்ல தெளிவா லூக்கா புஸ்தகத்துல 46 வசனத்துல அந்த இடத்துல ரெண்டு பதம், ரெண்டு விதமான அவர்கள் கூப்பிடுறாரு. ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி ரெண்டு முறை பயன்படுத்துறாரு இந்த பதங்கள், ரெண்டு முறை ஆண்டவரே ஆண்டவரே. அதனாலதான் அந்த இடத்துல 21 வசனத்துல கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி, 7 21 வசனத்துல கத்தாவே கத்தாவே. அதே சமயத்துல லூக்க 6:46 வசனத்துல ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பார்க்கும், ஒரு ஒரு பதம் இல்ல, ரெண்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, ரெண்டு முறை. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், மிக அழுத்தமாக மிக ஆழமாக தங்களுடைய பக்தியை காமிக்கிற, தங்களுடைய பக்தியை காமிக்கிற மக்களா இருக்கிறார்கள், ரொம்ப மும்முரமா காமிக்கிற மக்களா இருக்கிறாங்க. எப்படிங்க? ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லும்படியான ரெண்டு முறை அவர்கள் கூப்பிடுறார்கள். அப்ப இங்க பாக்குறோம், முக்கியமாக இன்னைக்கு நீ உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரு. நீ வெளிப்பிரகாரமாக நீ இயேசு ஆண்டவரை, நீ ஒருவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசு ஆண்டவரை நீ அறிந்திருக்கிற மனுஷனா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கலாம். உடனே நீ இயேசுவை நீ கும்பிடுற மனுஷனா இருக்கிறாயா அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். நீ இயேசு உனக்கு பிடிக்குமா? ஆமாங்க எனக்கு பிடிக்கும், நான் இயேசுதான் கும்பிடுறேன்னு சொல்லலாம், இயேசுதான் எனக்கு தெரியுங்கிறோம், ஏன் ஆலயத்துக்கு போற மனுஷன் கை தூக்கலாம். ஆனா நீ அந்த இயேசுவாண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா இருக்கிறாயா? ஒருவேளை உற்சாகமா கை தூக்கலாம், ஒருவேளை உற்சாகமா நீ கை தூக்கி ஆரவாரம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், என்னென்னமோ அழலியா கீதம் பாடலாம், என்னென்னமோ தோத்திர கீதம் பாடலாம், ஊழியத்துல உற்சாகமா என்னென்னமோ செய்யலாம். ஆனா வெளியில பாத்தீங்களா, இந்த இடத்துல பாக்குறோம் பாத்தீங்களா, ஒருவேளை நீ ஊழியக்காரனா கூட இருக்கலாம், ஐயோ எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பயங்கரமான வேலை. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறனே அல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இல்லாதபடி இருப்பான் என்றால் அந்த இடத்துல எவ்வளவு மகா பெரிய ஒரு ஆபத்தோ, எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அடைகிற மக்களா இருக்கிறார்கள். அப்ப இங்க பாக்குறோம், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற முக்கியமான காரியம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால், ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ற வாழ்க்கை என்றால், நீ இயேசுவை கும்புற மனுஷனா இருப்பா என்றால், இயேசுவை நோக்கி வருகிற மனுஷனா இருப்பா என்றால், அந்த வார்த்தையை இயேசுமானவர் சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்படியணும். வெறும் ஆண்டரே ஆண்டரை சொல்லிட்டு கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு ஆர்ப்பாடம் பண்ணிட்டு என்னென்னமோ நீ உன்னுடைய பரவச பக்தியை காமிச்சிட்டு பிரயோஜனமே இல்லை. அது போலித்தனம், அது மாய்மானம், அது அவிசுவாசம், அது தேவனுக்கு பிரியமில்லாது. அவர்களை பார்த்து அக்கிரம செய்யக்காரே தான் சொல்லுவார் ஆண்டவர். இப்ப இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய பக்தி எப்படி இருக்குது சற்று சிந்தித்து பாரு. நீ இயேசுவை கும்பிடுறேங்கிற, நீ இயேசுவை நோக்கி வணங்குறேங்கிற, நீ ஜெபம் பண்றேங்கிற, நீ தேவனுடைய வார்த்தையை நீ படிக்கிற, அந்த வார்த்தையை உன்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்கிறாயா? அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற மனுஷனா இருக்கிறாயா? அந்த வார்த்தைக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து வாழ்ற மனுஷனா இருக்கிறாயா? இல்லையே. நீ எத்தனை நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கை, ஐயோ உன்னுடைய பேச்சையே சாட்சி விடுகிறதே, உன்னுடைய வாழ்க்கையை சாட்சி விடுகிறதே, அவபக்தியை காமித்து விடுகிறாயே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை காமித்து விடுகிறாயே, அப்ப உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், இயேசுவானு சொல்ற முக்கியமான காரியம், முதலாவது காரியம், மிக மிக அவசியமான காரியம், கீழ்படிதல். ஏன் கீழ்படிதல் ஏன் அவசியங்கிறாரு? அதனாலதான் நீங்க ரெண்டாவது பகுதி கடந்து சொல்றோம், ரெண்டாவது பகுதிக்கு நம்ம கடந்து சொல்றோம். முதல் பகுதி கீழ்ப்படுதல் மிக அவசியம் சொல்லி ஒரு முக்கியமான குறிப்பு பத்தி பேசுற மத்திய ஏழாம் அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்த்தோம். எவ்வளவு அவசியம் சொல்லி காமிக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு மக்களை காமிக்கிறாரு பாருங்க. ஒரே பெரிய ஊழியக்காரனை காமிச்சாரு. யாருங்க? சும்மா சாதாரண கிறிஸ்துவனை காமிக்கல, சாதாரண ஒரு விசுவாசி காமிக்கல, ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரன் செய்யற மாதிரி காமிக்கிறாரு. தீர்க்க தரிசனத்தை உழைக்கிறாங்களா, அற்புதம் செய்யறாங்களா, விசுவாசத்தை துரத்துறோமா, அப்படியே அப்ப பெரிய பிரமாதமான ஊழியம் செய்யற மனுஷனை காமிக்கிறாருங்க. அப்ப நீனும் நானும் எம்மாத்திரம். இன்னைக்கும் அநேக தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசுவை நோக்கும்புறோம் சொல்றது பிரயோஜனம் இல்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிற மனுஷனா இருக்கிற, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நீ இயேசுவை நோக்கி வருகிறாய் என்றால், இயேசுவை கும்புற மனுஷனா இருப்பாய் என்றால், இயேசு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிதல். கீழ்படுதல் யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீனா இருக்கட்டும், கீழ்படுகிறாயா? அதான் முதல் முக்கியமான காரியம். ஏன் கீழ்படுதல், ஏன் கீழ்படுதல் அவசியம் சொல்றாரு பாருங்க. எவ்வளவு அழகா தெல்ல தெளிவா ரெண்டு ஒரு அருமையான ஓமையை கொடுத்து பேசுறாரு, ஒரு ஓமையை சொல்றாரு அந்த இடத்துல. தெல்ல தெளிவா சொல்றாரு அந்த ஆறாம் அதிகாரத்துல, அந்த ஆறாம் அதிகாரத்துல நம்ம அங்க பாக்குறோம் ஒரு ஒரு அருமையான ஓமையை. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு நேர்மறை, ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஒரு பாசிட்டிவா சொல்றாரு, ஒரு மனுஷனை கொடுத்து பேசுறாரு. அவன் யார்? அதை மத்திய ஏழாம் அதிகாரத்துல பாக்கலாம். அப்பொழுது நான் அந்த இடத்துல சொல்ற, ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு, 24 வசனம், செய்கிறன் எவனோ அவனை கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியிலும் மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கவனிச்சீங்களா? அந்த இடத்துல ஒரு ஓமையை ஒப்பிட்டு பேசுற. கீழ்படுதல் ஏன் அவசியம், ஏன் கீழ்படியணுங்கிறார், ஏன் கீழ்படியணும், கீழ்படியணும், ஏன் கீழ்படியணுங்கிறார். அப்ப ஒரு ஓமையை ஒப்பிட்டு பேசுறாரு. அவன் யாருக்கு ஒப்பிடப்படுவான்? கீழ்படிதல், அதாவது ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு எக்ஸாம்பிள் பேசுறாரு, அடுத்து ஒரு நெகட்டிவா எக்ஸாம்பிள் பேசுறாரு. அதான் ரெண்டாவது காரியமா பாக்குறோம், கீழ்படிதல் ஏன் அவசியம் சொல்லி பார்க்கும்போது, கீழ்படிதல் ஒன்றுதான் உன்னுடைய என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே. கீழ்ப்படிதல் ஒன்றுதான் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே. அங்க பாருங்களேன் அந்த இடத்துல அவன் செய்யறான் பாருங்களேன், 46 47 வசனத்துல என்னிடத்தில், லூக்கா 6:47 வசனம், அந்த இடத்துல என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளுடைய செய்கிறவன் எவனோ, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளுடைய செய்கிறவன் எவனோ. கவனிச்சீங்களா? யாருக்கு ஒப்பிடுவான், யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, கவனிச்சீங்களா? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாம போயிடுச்சு. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கவனிச்சீங்களா? அடையப்பா இந்த இடத்துல கவனிச்சீங்களா? கீழ்ப்படுதல் ஏன் அவசியம்? இந்த இடத்துல கீழ்ப்படுதல் ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரமா இருக்கிறதுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு ஓமையை காமிக்கிறார், ஒப்பிட்டு பேசுறார். யாருக்கு? அவன் நிஜ அவன் அவன் என்ன செய்யறான்? அவன் வீடு கட்டுறான். ரெண்டு மனுஷனும் கொடுத்து பேசுறாரு. ஒருத்தன் ஆழமாய் தோன்றான், ஆழமாய் தோன்றான், ஆழமாய் தோன்றான், ஆழமாய் தோண்டி அந்த கல்லு இடைப்பட்டு வரும் மட்டுமாக, அந்த கற்பாறையை தெரியும் மட்டுமாக, அந்த கற்பாறையிலே தன்னுடைய அஸ்திபாரத்தை போடுறான் வீட்டை. கவனிச்சீங்களா? கற்பாறையில் தன்னுடைய அஸ்திபாரத்தை, அந்த அஸ்திபாரத்தை கட்டி வீடை கட்டுறான். இப்ப இங்க இங்க என்ன சொல்லுது நேரத்துல, இன்னைக்கு இங்க நம்ம பாக்குற முக்கியமாக இது நம்முடைய வாழ்க்கையை சித்திரித்து காமிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைங்கிற வீடை எதன் மேல, நம்முடைய வாழ்க்கைங்கிற வீடை நீ எதன் மேல கட்டுற? என்னுடைய நம்முடைய உன்னுடைய என்னுடைய வாழ்க்கைங்கிற வீட்டை எதன் மேல கட்டுற? ஆராய்ந்துப்பார். எதை எதை எதன் மேல நீ கட்டுற? எந்த அஸ்திபாரத்து மேல கட்டுற? கற்பாறையின் மேல வீடு கட்டுற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அவன் யாருங்க? அவன் சொல்றது கேட்டு அதுபடி செய்கிற மனுஷன். அந்த அந்த இடத்துல படிக்கிறோம், மத்தேயு புத்தகத்துல இருந்து அழகா சொல்றாரு. அந்த இடத்துல படிக்கிறோம், அங்க அந்த இடத்துல 25 வசனம், பெருமழை சொரிந்து, ஆகையால் 24, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு விழும்படி செய்கிறேன் எவனோ அவனை கண்மலையின் மேல், கண்மலையின் மேல், கண்மலை மேல், கற்பாறையின் மேலே அந்த வீடு கட்டுறவனா இருக்கிறான். கண்மலையின் மேல்
தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் யாருங்க? அவன் எப்படிப்பட்ட மனுஷங்க? புத்தியுள்ள மனுஷன் சொல்றாரு. புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடா யாப்பா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிச்சீங்களா? புத்தியுள்ள மனுஷன், he is a wise man. ஏன் அவன் தன்னுடைய வீட்டை எது மேல கட்டுறான்? அஸ்திபாரம், கற்பாறை மேல அஸ்திபாரத்தை போடுறான். ஆழமாய் தோன்றான் அவன், அதிகமாய் ஆழமாய் தோன்றான். அந்த அஸ்திபாரம் என்கிற அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய வார்த்தையின் மேல தன்னுடைய வாழ்க்கையை கட்டுறான். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ உன்னுடைய வாழ்க்கையில எதிர் மேலுடைய வாழ்க்கை கட்டுற. அன்றா இயேசுக்கு அந்த இடத்துல தெல்ல தெளிவா சொல்றாரு, அந்த இடத்துல கண்மலை மேல் ஒப்பிடப்படுற, கண்மலை மேல் வீடு கட்டின புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் தான் புத்தியில மனுஷன். அதனாலதான் வசனம் சொல்லுது, சங்கீதம் புத்தகம் 127 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகல். அழகா சொல்லுது பாத்தீங்களா? கர்த்தர் வீட்டை கட்டாராகள். உன்னுடைய வீடு, உன்னுடைய என்னுடைய வீடு யார் கட்டணும்? யாருடைய, யார் மேல அஸ்திபாதம் இருக்கணும்? ஆண்டவர் மேல உன் வாழ்க்கையை கட்டணும். ஆண்டவர் மேல உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டார்கள் கட்டணும் பிரயாசம் வேறுதான். ஒருவேளை நீ சூப்பரா வீடு கட்டலாம், சூப்பரா வீடு கட்டி ஆடம்பரமா என்னென்னமோ பண்ணலாம், அலங்கரிப்பு அலங்கரிக்கலாம், என்னென்னமோ சூப்பரா ஜாமான் சட்டெல்லாம் வாங்கி போடலாம், என்னென்னமோ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சூப்பரா அழகா போடலாம், அழகா டெக்கரேட் பண்ணலாம், வீடே சூப்பரா பெயிண்ட் அடிக்கலாம். ஆனா அதுக்கு அந்த வீடு எப்படிப்பட்ட அலங்கரிப்பா இருந்தாலும் அதுக்கு அஸ்திபாரம் ஒழுங்கா இல்லைன்னா? அஸ்திபாரம் இருக்கணுமா இல்லையா? அஸ்திபாரம் அது கற்பாறை மேலே போடப்பட்ட அஸ்திபாரம் இருக்கணுமா இல்லையா? அதான் அங்கே பாக்குறோம் அந்த இடத்துல. அந்த இடத்துல முக்கியமாக நீ ஆண்டரை வைத்து போடுகிற அஸ்திபாரம் அங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆண்டரை வைத்து, ஆண்டரை மையமா வைத்து உன்னுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அந்த இடத்துல, அந்த இடத்துல எத்தனை 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 போராட்டங்கள் சந்தித்தாலும் அங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த ரெண்டு மனுஷன் ஆண்டர் சொல்றாரு, ஒரு மனுஷனும் ரெண்டு மனுஷனும் அந்த இடத்துல வீடு கட்டுறான். ரெண்டு மனுஷன் அந்த இடத்துல வீடு கட்டுறான், ரெண்டு மனுஷன் வீடு கட்டுறான். ரெண்டு மனுஷனும் பாக்குறதுக்கு ஒன்னாதான் தெரியுது, ரெண்டு மனுஷன் பாக்குறதுக்கு ஒன்னாதான் தெரியுது, ரெண்டு மனுஷன் வீடு கட்டுறான். ஆனா பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு ஒன்னாதான் தெரியுது, ஆனா எது எங்க முக்கியமாக உள்ளுக்குள்ள அம்சமா அடங்கியிருக்க முக்கியமான காரியம் எது? அஸ்திபாரம் முக்கியமா இருக்கிறது. நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்னாதான் கட்டுறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள முக்கியமான காரியம் எதுவும் முக்கியமான காரியமா இருக்கிறது? அஸ்திபாரம். அப்ப ஒரு மனுஷன் அந்த இடத்துல பாக்குறோம், அந்த இடத்துல பாக்குறோம் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டு மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அந்த கல்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்த வசனம் மத்தேயு 7:26 வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ? கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனின்படி செய்கிறவன், அவனுடைய வார்த்தைக்கு கேட்கிற அவனுடைய செய்கிறான் என்றால் அவன் கற்பாறை மேல் இயேசுங்கிற அஸ்திபாரம், இயேசுங்கிற வார்த்தை மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுறான். அந்த இடத்துல அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திருக்கிற மனுஷனா இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல இயேசுங்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிற எவனோ தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டு மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. கவனிச்சீங்களா? இந்த வெள்ளம் வருவதற்கு முன்னாடி, வெள்ளம் வருவதற்கு முன்னாடி பாக்குறதுக்கு எல்லாம் ஒன்னாதான் இருந்துச்சு, பாக்குறதுக்கு எல்லாம் ஒன்னாதான் இருந்துச்சு. இப்ப வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி எந்த வித்தியாசமே இல்லை. ஆனா வெள்ளம் வந்த பிறகுதான் தெரியுது, ஒன்னு ஸ்ட்ராங்கா நினைச்சு ஒன்னு விழுந்து போச்சு. காரணம் என்ன? காரணம் என்ன? என்ன எங்க 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 பாதிக்கப்பட்டுச்சு? எதுல பாதிக்கப்பட்டிருந்துச்சு? மறைந்திருக்கிற அஸ்திபாரம், அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லாம போயிடுச்சு. ஆமா, பல சோதனைகள், பல போராட்டங்கள். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுங்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வான் என்றால் அந்த இடத்துல கற்பாறை மேல அஸ்திபாரம் போட்ட ஒரு மனுஷன் புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிற மனுஷனாய் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவனுடைய வாழ்க்கையில இயேசுதான் மெய்யான ஜீவனுள்ள தேவன், இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் என் எசமான், இயேசுதான் என் கர்த்தாதிக்கத்தர், இயேசுதான் என் கோட்டை, இயேசுதான் என் ஆசான், அவரே என் கடவுள், அவரே என்னை ஆண்டு வழிநடத்துறவர், அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து வாழ கடமைப்பட்டுனே சொல்லி அவன் தான் ஆண்டவரே சொல்லி கூப்பிடுறான். அவர் தான் ஆண்டவரே சொல்லி, ஆண்டவரே என்ற அர்த்தம் அவரே இல்லை ஆண்டு வழிநடத்துற கர்த்தாதிக்கத்தர். அப்பேற்பட்ட அந்த ஆண்டவருக்கு முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி செவிசாய்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருது. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வருகிறது, பல இன்னல்கள் வருது. நிச்சயமா பல பிரச்சனைகள் சந்திக்கிறான், வேலை ஸ்தலத்துல பல பிரச்சனைகள் சந்திக்கிறான், குடும்பத்துல பல போராட்டங்களை சந்திக்கிறான், பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில பல தோல்விகள், பல போராட்டங்கள், பல பாடுகள், உபத்திரங்கள் சந்திக்கிறான். சந்தித்தாலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது?
அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுடைய வாழ்க்கை திடமா இருக்குது. ஏன் ஏன் யாரை மையமா வைத்து தன்னுடைய அஸ்திபாரத்தை போடுறான்? ஆண்டவரை மையமா வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ் கொடுக்கிற மனுஷன். அதான் முக்கியம். சும்மா வார்த்தையை கேட்டுட்டு செய்ய காட்டில் கேட்டு இந்த காலத்தில் விட்டுட்டு போற மனுஷன் இல்ல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவனா இருக்கான். அந்த கீழ்படிதல் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆக உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் எத்தனை சோதனைகள் கடந்து வந்தாலும் அந்த இடத்துல அவன் ஆடணும் அவசியமே இல்லை. அந்த இடத்துல அதான் படிக்கிறோம், பெருமளும் வந்து பெருவெல்லும் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மணி மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடையப்பா, ஓ உன்னுடைய வாழ்க்கையில இங்கதாங்க ஒரு சோதனையே, இங்கதாங்க ஒரு ஒரு சோதனையை வேலையாவே பார்க்கலாம். அவனும் இயேசுவை கும்பிட்றான், நீனும் இயேசுவை கும்பிட்ற இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லி எல்லாரும் கூட்டமா போயிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு சபைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சபையா போயிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு விசுவாசி சொல்றான் நீனும் விசுவாசி சொல்ற. ஆனா அவனுக்கும் சோதனை வருது, உனக்கும் சோதனை வருது, அவனுக்கும் பாடுகள் இன்னல்கள் துன்பங்கள் வருது, பல பிரச்சனைகள் வருது, பல பாடங்கள் பல சோதனைகள் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறான் இல்லைங்களா. அப்படியான வேலையில எவ்விதமா இருக்கிறான், எவ்விதமா நிக்கிறான், அந்த இடத்துல அதான் பாக்குறோம். அந்த இடத்துல முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பொழிந்து வரும் பொழுது அந்த இடத்துல அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவனுடைய கர்த்தருடைய வார்த்தை தன்னுடைய எண்ணம் சிந்தை செயல் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்றான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அவன் ஜபத்துக்கு போறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், தன்னுடைய சிந்தையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய நோக்கங்கள் தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துறான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அப்ப அவருடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் அவன் திடமாக நிக்கிறான், அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். ஏன்? அவனுடைய அஸ்திபாரம் கண்மலைங்கிற கிறிஸ்து இயேசு மேலே போடப்பட்டிருந்தது. கிறிஸ்து இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ஆனா அதே மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு இயேசுவ பேர்ல சொல்லிட்டு இயேசுவ பேரை சொல்லிட்டு கடைசியில இயேசுவ பேரை சொல்லிட்டு இயேசு வார்த்தையை கேட்டுட்டு போய் கடைசியில அவனுடைய வாழ்க்கையில செயல்படாதபடி அவனுடைய வார்த்தைக்கு செவிசாக்காபடி போறானோ, கட்டாயமா யார் ஏமாற்றப்படுவான்? அவன் தான் ஏமாற்றப்படுவான். மனிதரை ஏமாத்தலாம், நீ இந்த சபையை ஏமாத்தலாம், என்னுடைய இது போதகரை ஏமாத்தலாம், இல்ல சக விசுவாசிகளை ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்த முடியாது? ஆண்டரை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு நீ ஒருவேளை நடிக்கலாம், ஒருவேளை போடியா அதெல்லாம் பக்தியா காமிக்கலாம், ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய இருதயத்தை உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் ஆண்டவருக்கு கீழ்படுகிற இருதயமா இருக்குதா? எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் எத்தனை இன்னல் வந்தாலும் உடனே ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாயா? சிந்தித்துப்பாரு. அங்கதான் அவனுடைய வாழ்க்கையில திடமாய் அவன் நிற்க முடியாத ஏதுவான காரியமா இருக்கும். அவன் அந்த இடத்துல உண்மையான ஜீவியத்தை அவன் செயல்படுகிறான். உன்னுடைய உண்மையான ஜீவியம் கத்திற்கேற்ற ஜீவியமாக வாழ்க்கையை காணப்படுறான். அந்த இடத்துல சாட்சியா செயல்படுறான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவனோ, ஐயோ எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். அதான் நம்ம மூணாவது காரியமா, நம்ம அடுத்து மூணாவது காரியமா போறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவனோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவன். ஏன் ஒரு கேள்வி எழுப்பலாம், ஏன் அவனுடைய வாழ்க்கையில கீழ்படியல, ஏன் அவன் வாழ்க்கை இப்படி கடந்து போனோம்? அந்த இடத்துல பாக்குறோம் அவன் மூன்று முக்கியமான காரியம், மூன்று முக்கியமான ஒரு குறிப்பு அந்த இடத்துல படிக்கலாங்க. அவன் கீழ்ப்படையில என்ன காரணம்? அவன் ஐயோ ஏன் இப்படி செஞ்சான், ஏன் இப்படி செஞ்சான் சொல்லி பார்க்கும்போது மூன்று முக்கியமான காரியம் அங்க பாக்கலாம். அந்த இடத்துல முக்கியமான காரியம், அவன் கீழ்ப்படிதான் இயேசுவானோ தெள்ள தெளிவா சொல்றாரு. அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போகும்போது சடனாக திடீரென்று அவன் அழிவை தேடிக்கொண்டான், அவன் ஆபத்தை சந்தித்தான், அவன் பேரை அழிவை சந்தித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஏன் இப்படி செய்தான்? அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அங்க பாக்குற முக்கியமாக ஒரு மூணு முக்கியமான காரணங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல பாக்குறோம், ஒரு ஆழமாய் தோண்டி ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு அந்த இடத்துல செயல்படுற காரியம் அங்க சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாரு, லூக்கா 6:46, அதாவது 48 வசனத்துல. அந்த இடத்துல அந்த மனுஷன் யாருங்க? ஆழமாய் தோண்டி. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதாவது டிக் டீப் என்று சொல்றாரு, ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு. அதாவது இங்க என்ன பாக்குறோம் தெரியுமா? அதாவது ஒரு உண்மையான மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் அவருடைய வார்த்தையை கேட்கிறான். இயேசுதான் என் தெய்வம், இயேசுதான் என் ஆண்டவர், என்னை ரட்சித்த கடவுள் என்று சொல்லி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாக வாழ்கிற வேலையில அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் என்றால் அவன் என்ன செய்யறான்? அவன் ஆழமாய் தோன்றான், பிரயாசப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிகமான பிரயாசத்தையும் உழைப்பையும் காமிக்கிறான். அவன் சும்மா சோதா சாதாரண ஒரு அந்த இடத்துல அவன் பாக்குறான். அவன் சும்மா சாதாரண காரியம், ஒரு சோம்பேறி பயலா இல்ல, ஒரு ஏனோதான அவன் செயல்படவில்லை.
அவன் ஒரு முட்டாள்தனமான மனுஷன், அப்படியா செயல்படுவான் என்றால் முட்டாள்தனமான மனுஷன். ஆண்டவர் அவனை பார்த்தான் சொல்றாரு. அவன் என்ன செய்தான்? மேலோட்டமா, அதாவது எனக்கு பாக்குற முதலாவது காரணம் ஏன் அந்த காரணம் என்ன காரணம், ஒரு சுலபமான வழியை தேடிக்கொள்றான். அதனாலதான் மணல் மேல வீடு கட்டுறான், அவன் ஆழமா தோண்டவே இல்லை. ஒரு புத்திசாலித்தனமான மனுஷன் இயேசுடைய வார்த்தையை கீழ்படுகிற மனுஷன், இயேசு வார்த்தை கீழ்படுகிற மனுஷன், புத்திசாலித்தனமான மனுஷன். அந்த வார்த்தை என்ன செய்யறான்? அவன் ஆழமாய் தோன்றான் பிரயாசப்படுறான். அப்ப உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசு வார்த்தை கீழ்படியில் என்றால் அவன் என்ன செய்யற? நீ சுலபமான வழியை தேடி போற. மணல் மேல தோன்றான், மணல் மேல, அதான் அந்த இடத்துல பாக்குறோம். அந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டு செய்யாதிருக்கணும். அவன் தன் வீட்டை மணல் மேலே கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடணும். அதாவது அதாவது ஒரு ஈஸி கோயிங், ஈஸி வேவ தேடி கொள்றான். அவனுடைய வாழ்க்கையில எது சுலபமான வழி? நிச்சயமா நிச்சயமாக கீழ்படியாத வழிதான் சுலபமான வழி இல்லைங்களா? கீழ்படியும் பொழுது நானே சொன்ன பாத்தீங்களா, ஆசிரியருக்கு அவன் கீழ்படிவான் என்றால் அந்த மாணவன் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஆசிரியர் சொல்ற பாடத்தை கீழ்படிவான் என்றால் அந்த மாணவன் என்ன செய்யணுங்க? அவன் என்ன செய்யணும்? அந்த மாணவன் என்ன செய்யணும்? சற்று பிரயாசப்படணும் இல்லைங்களா? சும்மா சோம்பேறியா உட்கார்ந்துருக்க முடியுமா? ஆசிரியர் பாடத்தை நடத்துறாரு, அந்த வார்த்தையை கேட்கறான், அந்த வார்த்தையை கேட்டு அவன் வீட்டுல போட்டு செஞ்சு பார்க்கணும், அதுபடி படிக்கணும். அவன் கஷ்டப்படணுமா இல்லையா? கஷ்டப்படணுமா இல்லையா? கஷ்டப்படுமா வெற்றி கிடைக்குமா, பாஸ் பண்ண முடியுமா? இல்ல. ஒரு மாணவன் செய்ய வேண்டிய காரியம் மிக அதிகமான பிரயாசத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. கீழ்ப்படிதல்னா சும்மா இல்ல, கீழ்ப்படிதல்னா சும்மா நீ பிரயாசப்படணும். சும்மா ஏனோ தானோன்னு சர்ச்சுக்கு வந்துட்டு போறது, சும்மா சோம்பேறி பயாட்டம், நீங்க தூங்கி வலிஞ்சிட்டு, இன்னும் நீ தேவனுக்கு தெரிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதபடி இன்னும் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது, இல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒப்பு கொடுக்காதபடி நீ ஏதோ ஏதோ மேலோட்டமா வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறது, இதெல்லாம் பிரயாசப்படாத காரியம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த மனுஷன் அதான் பாக்குறோம். அந்த மனுஷனுடைய வாக்கள் அழிவை சந்திச்சான். ஏன்? காரணம் என்ன தெரியுமா? அவன் சுலபமான வழியை தேடிக்கொண்டான். அவன் 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 பிரயாசப்படுறதுக்கு அவன் வழியை ஏற்றுக்கொள்ள அவன் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு முடியல. அதாவது அதாவது உன்னுடைய வாக்கில நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படினா, இஃப் யூ வாண்ட் டு ஒபே த வேர்ட் ஆஃப் காட், நீ ஒரு தேவனுடைய வார்த்தை கீழ்படினா, யூ ஹேவ் டு டேக் பெயின்ஸ். அன்றைய வார்த்தை கீழ்படுகிற மனுஷனா இருப்பான். அவன் வழியை ஏற்றுக்கொள்ளணும், பிரயாசத்தை சந்திக்கணும். அவன் தான் கீழ்படுகிற மனுஷன். கீழ்படியாத மனுஷன் என்ன செய்யறான்? ஈஸி கோயிங் தான், நேச்சுரலா அப்படித்தானுங்க. ஒரு மாணவன் கீழ்படியாம போனானா அவன் என்னதான் செய்வான்? சுலபமான வழியதான் தேடிக்கொள்வான். ஏ எதுக்குடா படிக்கணும், ஏ எதுக்குடா எழுதணும், ஜாலியா தூங்கிட்டு ஜாலியா அவன் அரட்டடிச்சுக்கிட்டு இல்லைங்களா? அப்ப ஒரு கீழ்படியாமன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவன் என்ன செய்யறான்? சுலபமான வழியை தேடிக்கொள்ள போகிறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில விளைவு என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா? அவன் சுலபமான தேடிக்கொள்ள. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ கூட்டம், இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்குது, சுலபமான வழியை தேடிக்கொள்ளதான் பாக்குது. அங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடி போற ஒரு மக்களா தான் இருப்பார்கள். அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிற மக்களா தான் இருப்பார்கள். ரெண்டாவது முக்கியமான காரியம், அவன் ஏன் இப்படி செய்யறான், அவனுடைய காரணம் என்ன? கீழ்படியாமையினாலே அவனை செய்யறதுனால அவன் சுலபமான தேடி சுலபமான வழியை தேடி போறான்னு சொல்லி பார்க்கணும். பிரயாசப்பட அவனுக்கு அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. பிரயாசப்படணும்னு அவன் பிரயாசப்பட்டு எழுமணும் சொல்லி அந்த பிரயாசத்தை காமிக்கிறது கிடையாது. ஊழியனா பிரயாசம் அவசியம், ஒரு சபையை கட்டுறதுனா பிரயாசம் அவசியம், ஒரு ரிஸ்க் எடுக்கணும் சபைனா ஒரு ரிஸ்க் எடுக்கணும். சபையை ஊழியத்தை நடத்தணும், ரிஸ்க் எடுக்கிற ஊழியம் தான், ரிஸ்க் எடுக்கிற எடுத்து செயல்படுறதுதான் ஊழியம். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்னு இப்ப சபையை எழுப்ப முடியாதா இல்லையா? ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண ரிஸ்க் எடுக்கணும், சந்திக்கணும், அவனை போய் பார்க்கணும், தேவையுடைய வார்த்தையை கொடுக்கணும். பல போராட்டங்கள், பல ஆபத்துகள் இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையை பயனை வச்சு செயல்படுறோம், எத்தனையோ போராட்டங்கள் சந்திக்கிறான், ரிஸ்க் எடுத்து செய்யறான், அதான் ஊழியம், அதுதான் சபை கட்டுப்படியான ஊழியம். அப்படியா செயல்படுது ஆத்மாக்கள் சம்பாதிக்க முடியுமா? உன்னால என்ன சம்பாதிக்க முடியும்? முடியாது. நான் போட்டு வீட்டுல போட்டு தூங்கிறேன், வரவங்க வரட்டும் அப்படி உட்காந்து அப்படி இப்படி ஊழியத்தை கட்ட முடியும், அப்படி இப்படி சபையை கட்ட முடியும். ரிஸ்க் எடுக்கணும், பிரயாசப்படணும். அவன் தான் புத்திசாலித்தனமான மனுஷன், அவன் தான் ஒரு விசுவாசி, அவன் தான் ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு செயல்படு கீழ்படுகிற மனுஷன். அதான் அங்க பாக்குறோம். அங்க அவன்கிட்ட சுலபமான, அவன் பிரயாசப்பட மனசு இல்ல, சுலபமான வழியை தேடிக்கொண்டு போறான், சுலபமான வழியை தேடிக்கொண்டு போறான். அதனாலதான் மணல் மேல் வீடு கட்டுறான், மணல் மேல் வீடு கட்டுறான், உலகத்தை மயமா வைத்து போறான், பணத்தை மயமா வைத்து வாழ்றான், சுயத்தை மயமா வைத்து வாழ்றான். அவனுடைய வாழ்க்கையே இதுதான், உலகம் உலகம் உலகம். கடைசியில் அவன் வாழ்க்கையை வீழ்ச்சி அடைகிறான். எவ்வளவு பெரியதான் பாத்தீங்களா? அடுத்தது முக்கியமான காரியம், இரண்டாவது காரியம், இரண்டாவது அவன் என்ன காரணம், ஏன் இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுலபமான வழியை தேடிக்கொள்றான். அடுத்தது என்ன தெரியுமா அவனுடைய காரணம், என்ன தெரியுமா? அந்த இடத்துல உடனடியான தீர்வு பார்க்கறாங்க. உடனடி இமீடியட் பெனிஃபிட்ஸ்,
இமீடியட் பெனிஃபிட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரணமான சுலபமான வழியை தேடுறோம், என்ன செய்வோம், இமீடியட்டா உடனே ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்ளணும், உடனே லாபத்தை சம்பாதிக்கணும்னு அவன் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அங்க பாக்குறோம், அங்க நான் பாக்குறோம், அந்த இடத்துல இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யற, உடனடியாக சுதந்திரிக்க ஆசைப்படுற, உடனடியாக அதாவது அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனா இருப்பான் என்றால் அவன் எப்படியா சுலபமான அணியை தேடிக்கொண்டு அதை கொல்லணும்னு ஆசைப்படுறான், எப்படியா சுலபமான அணியை தேடிக்கொண்டு அதை ஆதாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதான் காரணம், அன்றைய வார்த்தை கீழ்ப்படி என்ன, உடனடியாக நீ பலனை எதிர்பார்க்கவும் முடியாது, சில நேரங்கள் தாமதமாகும், சில நேரங்கள் நீ காத்து கிடக்கணும், சில நேரங்களுக்கு நீ இடம் கொடுக்கணும், அன்றைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நீ புத்திசாலித்தனமான மனுஷன் செய்யற காரியம். இவன் என்ன செய்யறான், மணல் மீது கட்டான், தண்டான் கட்டிட்டான், கூரையை போட்டான், வீடு கட்டிட்டான், அலங்கரிச்சுட்டான், முடிச்சுட்டான், அவ்வளவுதான். அப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வீட்டுல உட்காந்து, பாத்தீங்களா இவனுடைய எண்ணங்கள் பாத்தீங்களா, அவனுடைய என்ஜாய்மெண்ட் உடனடியே கிடைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஆழமாய் வீட்டை தோன்றவன், ஆழமாய் கற்பாறை மேல் வீடு கட்டுறவன், அன்றைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றவன் சற்று காத்திருக்க வேண்டியிருக்கு, கற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற காத்திருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். தேவனுடைய ஆசீர்வாதம் சும்மா இல்ல, சாதாரணமான காரியம் இல்ல, நேரத்தை கொடுக்கணும், டைமை கொடுக்கணும், தாமதமாகலாம், அவருடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல உடனடியா தீர்வு பார்க்கவே முடியாது. பல போராட்டம் இருந்தாலும், பல கஷ்டங்கள் வந்தாலும், பல இன்னல்கள் வந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறணும்னா சில நேரங்கள் இடம் கொடுக்கணும், சில நேரத்துக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அவரு நேரம் வரும் மட்டுமா காத்திருக்கணும், அவன் ஜெபிக்கணும். ஆனா புத்தி இல்லாத மனுஷன் என்ன செஞ்சான், உடனடியா தீர்வு, உடனடியா பெனிஃபிட், உடனடியா ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்ள பாக்குறான். காரணம், அதனாலதான் வீழ்ந்து போனான், அதனாலதான் அவன் வீழ்ந்து போனான். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. அன்றா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கிறிஸ்துவ வாழ்க்கை கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையே அல்ல. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. தெல்ல தெளிவா அவர் ஊழியக்காரன் கும்பலை பத்தியே பேசிட்டார் ஆண்டவர். இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அந்த மக்களை வச்சிருக்காரு பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். அவங்க சொல்றாங்க உங்களுடைய நாமத்தினாலதான், அப்ப அவங்களே இப்படி இருக்கும் பொழுது நைனு நானும் எம்மாத்திரம், நீனு நானும் எம்மாத்திரம், உன்னுடைய விசுவாச பக்தி உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது சிந்திச்சுப்பாரு, உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரு, உன்னுடைய வாழ்க்கையை கீழ்ப்படுதல் இருக்குதா. ரெண்டாவதா தான் பார்த்தோம், கீழ்ப்படுதல் சொல்லி பார்க்கும் பொழுது அருமையான ஓமை ஒப்பிட்டு பேசுறாரு, ஓமை ஒப்பிட்டு பேசுறாரு. கீழ்ப்படுதல் என்ன, அந்த இடத்துல எது அவசியமா தென்படுகிறது, அஸ்திபாரம், அஸ்திபாரம் மையமா இருக்கிறது, அஸ்திபாரம் என்கிற கீழ்ப்படுதல் மையமா இருக்குது, அஸ்திபாரம் என்கிற அவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றது மையமா இருக்குது, அஸ்திபாரம் அந்த இடத்துல இயேசுவை மையமாக்கி வாழ்ற காரியம் முக்கியமா இருக்குது. அப்ப ரெண்டாவது காரியம், அந்த இடத்துல கீழ்ப்படுதல் ஏன் அவசியம் சொல்லி பார்த்தோம். அப்ப ஏன் அந்த இடத்துல ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது கீழ்ப்படுதல், இயேசுவின் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற காரியம் ஒரு அஸ்திபாரமா இருக்குது, இயேசுவை மயமா வைத்து வாழ்ற காரியம் அஸ்திபாரமா இருக்குது. அந்த அஸ்திபாரம் இல்லாதபடி நீ வாழ்வா என்றால் அஸ்திபாரத்தை, அது எப்படி கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். அப்ப அவன் யாருங்க, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிற மனுஷன், அவன் புத்தியுள்ள மனுஷன். அப்ப ஒரு கீழ்ப்படுதல் சொல்லி பார்க்கும்போது ஒரு அஸ்திபார மையமா, அஸ்திபாரமே இல்லைன்னா அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீடு எப்படி இருக்கும். நிச்சயமாக பல போராட்டங்கள், பல சோதனைகள், பல கஷ்டங்கள், அதான் அங்க பாக்குறோம், பெருவெள்ளம் வந்து பெருமலை சொரிந்து காற்று மேல் வீசின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது, அவ்வளவுதான். இதுதான் உனக்கு எனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டு வைத்திருக்கிற காரியம் அதுதான். ஒண்ணு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படி இருந்தா ஆசீர்வாதம், அந்த இடத்துல ஆண்டவர் அந்த வீடை நினைத்து வைத்திருக்கிறார், அந்த இடத்துல பரலோக வாழ்க்கை நீ சுதந்திரிக்கலாம். இல்ல ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி நீ வாழ்வா என்றால் அந்த இடத்துல சாபம், அந்த இடத்துல ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. விழுந்து முழுவதும் அழிந்ததுதான் சொல்ற. மூணாவது காரியமா பாக்குறோம், அந்த இடத்துல ஏன் அவர்கள் அபீதமாக கடந்து போனார்கள், கீழ்ப்படியாதபடி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார்கள், கேட்டு செயல்படாதபடி, ஐயோ ஏன் விதமான செயல்பட்டார்கள், ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா பாக்குறோம். அதுல மூணு முக்கியமான குறிப்பு, அவர்கள் சுலபமான வழியை தேடிக்கொள்ள பாக்குறாங்க, ஈஸியான வழியை தேடிக்கொள்ள பாக்குறாங்க, சோம்பேறி பயிரெல்லாம் உட்காந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம் பாக்குறாங்க. எந்த 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 இடத்துல அங்க சொல்லிருக்கு வேதம், சோம்பேறிக்கு ஆண்டர் ஆசீர்வாதம் கொடுப்பாரா, தூங்கு மூஞ்சிக்கு வேண்டர் ஆண்டர் ஆசீர்வாதம் கொடுப்பாரா, கொடுக்கவே மாட்டார். அந்த இடத்துல ஆண்டர் ஆசீர்வாதம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து பிரயாசப்படுகிறோம். ஆனா இந்த மக்களோ வீழ்ச்சி காரணம் என்ன தெரியுமா, அவங்க என்ன செஞ்சாங்க, சுலபமான வழி, ஏதாச்சும் ஈஸியான வழியா இருக்குதான் அப்பதான் முடிச்சு பாக்குறாங்க. ரெண்டாவது காரணம், உடனடியானது, இமீடியட்டா நான் அந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கணும், இமீடியட்டா நான் அந்த லாபத்தை அனுபவிக்கணும். அதனாலதான் கிரீடர் முடிச்சா வீடு கட்டினாங்க, முடிஞ்சு போதுமா அது. காரணம் அவங்க யாரும் படி கேட்கல,
அன்றைய வார்த்தையை கேட்டாங்க, அப்படி செய்யாம போனேன். எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். இன்னொரு முக்கியமான காரியம் அவங்க வேற, இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதுவும் முக்கியமான காரியம். அவங்க வீழ்ச்சி காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீழ்ந்து போனாங்க காரணம் என்ன தெரியுமா? செவிசாய்க்காம போனது காரணம் தெரியுமா? அவங்க சுலபமான நிலையை தேடிக்கொள்ள பாக்குறாங்க, உடனடியே தீர்வு, உடனடியா ரிசல்ட் கிடைக்கும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பயல்கள் அதான் மணல் மீது கட்டிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஆழமா தோணல, பிரயாசப்படல, வீடு ஆண்டு வார்த்தை கட்டுப்பட்டு ஆண்டுடைய வார்த்தை கீழ்படியில, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கல, அவருடைய நேரத்துக்கு சித்தத்துக்கு கீழ்படியில, அவருடைய நேரம் வருமா காத்திருக்கல, இந்த பிரயாசம் எல்லாம் இல்ல. சுலபமா வழியை தேடிக்கொள்ளணும், உடனடியா ரிசல்ட் பாக்கணும், இதுதான் அவருடைய எண்ணமா இருந்துச்சு. மூணாவது என்ன தெரியுமா? என்னமா இருந்துச்சு? குறுகிய பார்வை கொண்ட மக்களா இருந்தாங்க, அதனாலதான் வீழ்ந்து போனாங்க. குறுகிய பார்வை கொண்ட மக்கள் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கவே இல்லை. பாருங்களேன், அவங்களும் அவனும் வீடு கட்டினா, இவனும் வீடு கட்டினா, இவனும் வீடு கட்டினா, அவனும் வீடு கட்டினா, என்ன வித்தியாசம்? அங்க அஸ்திபாரம் தான் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அவன் கண்மலை மேல் வீடு கட்டினா, இவன் மணல் மேல் வீடு கட்டினா, நினைச்சு பார்த்தானா ஒரு நாள் மழை வரணும், மழை வரும் இல்ல மழை வரும் இதெல்லாம் நினைச்சு பார்த்தானா? ஏன் மழையாவது மண்ணாங்க அதெல்லாம் வரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அந்த எண்ணமே இல்ல. எதிர்காலத்து கொடுத்து ஃபியூச்சர், எதிர்காலத்து கொடுத்து ஐயோ ஒரு எண்ணமே இல்ல. நினைச்சு பார்க்காத அளவுக்கு திடீர்னு மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டிடுச்சு. நினைச்சு பார்க்க முடியாது. அந்த இடத்துல அதான் பாக்குறோம், அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் சைட்டட், குறுகிய பார்வை கொண்ட மனுஷனா இருக்கிறான். அவன் வாழ்க்கை என்ன? இந்த காலத்துல வாழ்ந்தா போதும், பின்னாடி என்ன வந்துச்சு, என்ன வந்து என்ன பிரயோஜனம், என்ன வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த காலத்துல அந்த சந்தோஷமா வாழ்ந்தா போதும், இந்த காலத்துல நான் அனுபவிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறான். புத்தி இல்லாத மனுஷனுடைய சிந்தனை பாத்தீங்களா? ஆனா புத்தியுள்ள மனுஷனும் அவருடைய சிந்தை எதை மேல வாழ்க்கை கட்டுறான்? ஆண்டர் மேல தன்னுடைய வாழ்க்கை கட்டினால அவருடைய நோக்கங்க நித்தியமான வாழ்வு வைத்து, நித்தியமான வாழ்வு வைத்து, பரலோக வாழ்க்கையை வைத்து, நித்தியமான ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை மயமா வைத்து, ஐயோ ஒரு நித்தியமான வாழ்க்கை ஒண்ணு இருக்குது, நித்தியமான வாழ்க்கை ஏதுவான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமே, அந்த நித்தியமான வாழ்க்கை நான் பங்காளியா வாழுமே, வரப்போகிற வாழ்க்கை நித்தியமான வாழ்வு, ஐயோ ஒன்னு நித்தியமான அழிவு, இன்னொன்னு நித்தியமான வாழ்வு, நித்தியமான நரக வாழ்க்கை இல்ல நித்தியமான பரலோக வாழ்க்கை, ஐயோ நான் நித்தியமான ஒரு வாழ்வு ஒன்று இருக்குது, நான் நான் செத்து போனாலும் என்னுடைய ஆத்மா அழிவே அழியாது, அப்ப நித்தியமான வாழ்வு சுதந்திரிக்கணும். அந்த அந்த எதிர்கால பார்வை இருக்குதா? அந்த இருக்கிற அந்த சிந்தையெல்லாம் இல்லவே இல்ல. நித்தியமாவது மண்ணாங்கட்டியாவது, நரகமாவது பரலோகமாவது, இந்த சிந்தையே கிடையாது. இப்படிதான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாரு. நீ அந்த நித்தியத்துக்கு சிந்திக்கிறதே கிடையாது. நித்தியத்தை சித்துக்கு நித்திய கோலத்தை சிந்திப்பான் என்றால் அந்த நித்தியமான ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற மனுஷனா இருப்பான். ஏன்? ஐயோ நான் நித்தியத்துக்கு போகணும், அந்த பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், அந்த பல்லவ ராஜ்யத்துக்கு பாத்திரமான அந்த உலகத்துல வாழணும், அந்த பல்லவ ராஜ்யத்துக்கு பாத்திரமான பரிசுத்தமான மனுஷனா அந்த உலகத்துல வாழணும், அவருக்கு பிரியமா அவருக்கு சாட்சியா வாழணும், அந்த சிந்தியோடு ஆண்டோட ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படைந்து செவி சாய்த்து வாழற ஒரு புத்தி உள்ள மனுஷனா வாழுவான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை பேர் இன்னைக்கு அநேகரை இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எங்க எப்படி வாழ்ற சிந்திச்சு பாரு. நீ அவனுடைய வார்த்தை கேட்கிற செவி சாய்க்காத இப்படி போவான் என்றால் இதோ முட்டாள் பய, அவன் புத்தி இல்லாத மனுஷன் ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறான். காரணம் அவன் என்ன செய்யறான்? மணல் மீலு கட்டுறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் சுலபமான வழியை தேடிக்கொள்றான். உடனடியாக உடனடியாக லாபத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுடைய வார்த்தை கீழ்ப்படினு அவன் தான் கீழ்ப்படுகிற எண்ணமே கிடையாது. கீழ்ப்படிய கீழ் என்னைக்கு கீழ்ப்படியிலையோ அவன் தான் ஈஸி கோயிங், ஈஸி வேவா தான் தெரிந்து கொள்றான். என்னைக்கு கீழ்படையிலையோ அவனுக்கு சுலபமான வழியை தான் தெரிந்து கொள்றான். சோம்பேறி பைய அவன், என்னைக்கு கீழ்படையிலையோ அவன் வந்து பிரயாசப்பட மனசு இல்ல, ஸ்ரத்தை எடுத்து ஊழியம் பார்க்க மனசு இல்ல, ஸ்ரத்தை எடுத்து திருச்சபையில தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ மனசு இல்ல, ஸ்ரத்தை எடுத்து வழியை எடுத்துக்கொள்ள மனசு இல்ல, சுலபமா போகணும், சுலபமா கொள்ளணும், இது ஆண்டுடைய வார்த்தை சொல்லவே இல்லை. உடனடியான தீர்வு அவன் பார்க்கணும் ஆசைப்படுறான், காத்திருக்கணும், அன்றைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அந்த எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. எப்படியாச்சும் நான் ஆதாயம் பண்ணணும், எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீரணும், அது முட்டா பய செய்யற வேலை, அன்றைய வார்த்தைக்கு கீழ்படியாத பய செய்யற வேலை, அதனால தான் அழிஞ்சான். மூணாவது காரியம், அவன் குறுகிய எண்ணத்தோடு வாழ்ந்தான். ஐயோ அந்த இடத்துல பாக்குறோம், அந்த இடத்துல குறுகிய மனப்பான்மை கொண்டவனான், அதாவது வரப்போகிற நிச்சயமான தண்டனையை குறித்து சிந்திக்கிறதே இல்லை. அந்த இடத்துல தான் பாக்குறோம் அவனுடைய வாழ்க்கையில, ஐயோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறதே இல்லை. அவனுடைய எண்ணம்லாம், அவனுடைய நோக்கம்லாம் அதே உலகம், 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 தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க? இன்னைக்கு உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆராய்ந்து பாரு, ஆராய்ந்து பாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுபடியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனாக, தேவனுடைய வார்த்தையை கேட்க அதுபடி செய்கிற மனுஷனா இருக்கிறாயா? அந்த இடத்துல அதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல தெல்ல தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கீழ்ப்படிதல் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் புத்திமான். கீழ்ப்படிதல் இருக்கும்போது அவன் புத்திசாலித்தனமாக அவன் செயல்படுகிறான். என்னைக்கு நீ கீழ்ப்படிதலையோ அவன் முட்டாளாக செயல்படுது. கடைசியில் அவன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ற மனுஷனா இருக்கிறான். இன்னைக்கு ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு, அவ்வளவுதான். ஒண்ணு நீ கீழ்ப்படிந்து பரலோகத்துக்கு போற மனுஷன், இல்ல நீ கீழ்ப்படியாதபடி நரகத்துக்கு போற மனுஷன். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆனந்தமாய் சிந்தித்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனுஷனாய் வாழ்கிறாயா? சிந்தித்துப்பார், ஆனமாய் சிந்தித்துப்பார், உன்னுடைய இருதயத்தை சிந்தித்துப்பார். இன்னைக்கு அருமையான வசனத்தை பார்த்தோம், லூக்கா 6:46 முதல். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, நான் என்னை ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டு நீங்கள் அதன்படி என்னை கூப்பிட்டு நீங்க அதன்படி செய்யாமல் போகிறது என்னங்கிறார். எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? ஆண்டர் கேள்வியை கேட்கிட்டு என்ன பதில் சொல்றீங்க? சிந்திச்சு பாரு. இன்னைக்கு நீ இயேசு ஆண்டரை நோக்கி கூப்பிடுற, இயேசு ஆண்டர் தான் என் தெய்வங்கிற, ஐயோ கீழ்ப்படுகிறாயா? அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றியா? செவி சாய்த்து வாழ்றியா? அதுபடி கீழ்ப்படுகிறாயா? கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம் சொல்லி பார்த்தோம். அதனாலதான் அந்த ஓமையை குறித்து ஒப்பிட்டு பேசணும். 7 மத்திய புஸ்தகத்துல ஒரு மனுஷன் ஆழமாயி தோன்றான், இன்னொரு மனுஷன் மணல் மீது கட்டுறான். அந்த இடத்துல எங்க அந்த இடத்துல முக்கியமாக ஒரு காரியம் அங்க அமைந்திருக்குது, அஸ்திபாரம். அஸ்திபாரம் இல்லாம வீடு கட்டுறான், இன்னொருத்த அஸ்திபாரங்கிற கண்மலை மேல வீடு கட்டுறான். அப்படியேப்பா அஸ்திபாரம் என்று இயேசு மேல வீடு கட்டுறான். அவருடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை நடத்துறான். அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திருக்கிறான். மூணாவதாக அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல அந்த மூணாவது காரியமாக என்ன காரணம்? அந்த இடத்துல ஏன் அவன் சுதந்திரிக்க முடியாம போச்சு? ஏன் அவருடைய வாழ்க்கையில இயேசு கீழ்ப்படியாம போறான்? கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் அவன் சுலபமான வழியே தேடிக்கொள்றான். சுலபமான வழி, உடனடியாக தீர்வை பார்க்க ஆரம்பிக்கிறான். உடனடியாக தீர்வை கண்டுகொள்ளணும், உடனடியாக லாபத்தை அடையணும்னு ஆசைப்படுறான். மூணாவதாக அவனுடைய எண்ணம்லாம் அவனுடைய நோக்கம்லாம் உலகத்தை சார்ந்தா இருக்குது. நித்தியமான ஒரு ஐயோ வாழ்வை சொந்திருக்கணுமே, ஐயோ நித்தியமான ஒரு எண்ணத்தை பார்க்கணுமே, நித்தியமா ஐயோ அவன் அதான் பாக்குறான். பாருங்க, அவன் எதிர்காலத்தை குறித்து எல்லாம் சிந்திக்கிறதே இல்ல. ஐயோ மழை வருமே, என்ன பண்றது, நம்ம போய் மணல் மீது கட்டிட்டோமே அப்படின்னு நினைக்கவே இல்ல. அடையாளம் மணல் அந்த திங்கிங்கே இல்ல, அந்த எண்ணமே இல்ல. காரணம், அவன் குறுகிய பார்வை கொண்டவன். மணல்ல கட்டுற ஒரு காரியம் எவ்வளவு முட்டாத்தனமான காரியம் இல்லைங்களா? மணல்ங்கிற காசு பேர்ல, மணல்ங்கிற பதவி பேர்ல, மணல்ங்கிற உலகத்தின் பேர்ல, மணல்ங்கிற சுயத்தின் பேர்ல, இப்படியே உலகத்தின் பேர்ல வாழ்க்கை கட்டும் பொழுது இயேசு இல்லாதபடி அவனுடைய வாழ்க்கையில நித்தியமான அழிவை சந்திக்கிறான். எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? கீழ்படியாதபடி போகிறதுனால எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான் பாத்தீங்களா? இன்னைக்கு நீ எப்படி இருக்க? இன்னைக்கு இயேசுவான்று கீழ்ப்படுகிற மனுஷனா இருக்கிறாயா? சிந்தித்துப்பாரு. கீழ்ப்படியாதபடி இனிமாய் ஆண்டுடைய வார்த்தையை செவிசாய்க்காதபடி இருப்பாய் என்றால், ஐயோ இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடு. இன்னைக்கு உன்னுடைய இருதயத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடு. ஆண்டரே என்னை மன்னியும் சொல்லி ஆண்டு கேளு. ஆண்டரே ஐயோ நான் இதுவரைக்கும் நீ கீழ்ப்படியாதபடி போனது என்னை மன்னியும் சாமி. ஐயோ இந்த வார்த்தையை கேட்டிருக்கவில்லை, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக, ஒரு புத்தியுள்ள மனுஷன், ஒப்பிடப்பட்ட ஒரு மனுஷனாக, உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மனுஷனாக. எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் மையமா இருக்கிறதுனால ஐயோ அங்க கவலை இல்லை, அந்த இடத்துல பயம் இருக்காது, இருக்க தேவையில்லை. ஆகவே அந்த இடத்துல ஒரு உண்மையான ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கலாமே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாரு சொல்லி அந்த ஆண்டவரிடத்துல, அந்த கர்த்தரிடத்துல, அந்த தேவாதேவனிடத்துல உன்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடு. உன்னுடைய கீழ்ப்படியாத இருதயத்தை ஒத்துக்கொண்டு, உடைய கீழ்ப்படியாத இருதயத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டுட்டு மனம் திரும்பு. ஆண்டர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பனாக. ஜெபத்தோடு நாம் இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்கள் அனைவருமா ஒன்று கூடி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். அன்றே ஒரு விசுவாச வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம் சொல்லி இது ஒரு 6 கடைசி பகுதியிலே பார்த்தோம் சுவாமி. அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமான அம்சமா இருக்கிறதுன்னு சொல்லி, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான அம்சமா இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசினீரே சுவாமி. அன்றே மத்திய 7 அந்த கூட்டத்தாரை பார்த்து சொன்னீரே சுவாமி. அதுல இருந்து எவ்வளவு அவசியமான ஒரு காரியம் கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியமா இருக்கு சொல்லி பார்த்தோமே. மாத்திரமல்ல ஒரு ஓமையை சொல்லி, ஒரு ஓமையை ஒப்பிட்டு, ஒரு ஓமையை ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியை நீங்களுக்கு தாம்பி காமிச்சு எங்களுக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம் காமித்தீங்களே சுவாமி. கீழ்ப்படியாமல் போகிறதுனால ஐயோ எவ்வளவு தவை முட்டாள்தனமாக ஒரு ஆசீர்வாதம் இழந்து போகிற மக்களா இருக்கிறோம் சொல்லி நாங்கள் பார்த்தோமே சுவாமி. ஐயோ அந்த கீழ்ப்படியாத மனுஷன், புத்தியற்ற மனுஷன் சொல்லி பாக்குறோம். அவனுடைய வாழ்க்கையில ஐயோ சுலபமான வழியை தேடிக்கொள்கிறான், அவனுடைய உடனடியான தீர்வை பெற்றுக்கொள்ளும் சொல்லி ஆசைப்படுகிறான்.
ஆண்டரே அந்த பரலோக சிந்தை நித்தியமான வாழ்வு ஒன்று இருச்சு சொல்லி அதெல்லாம் நினைத்து பார்க்காத மனுஷனா இருக்கிறானே சுவாமி. ஐயோ நாங்களும் இவ்விதமான சிந்தை கொண்டவர்களா இருக்கிறோம், எங்களை மன்னிய சுவாமி. ஒரு கீழ்ப்படியாதபடி உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம், அதுபடி செவி சாய்க்காதபடி வாழ்வோம் என்றால் அந்த புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஐயோ எங்களை மன்னிய சுவாமி. அன்றே இனிமேலும் நாங்கள் கர்த்தாவுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதபடி அப்படி போகாதபடி அன்றே உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புகிற வாழ்க்கையை தாரு சுவாமி. அன்றே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை தாரு சுவாமி. அதே எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த வீடு நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோமே சுவாமி. அந்த வீடு கத்திற்குள்ளாக அதனுடைய கத்தோடைய வார்த்தையை மையமாக வைத்து அந்த இடத்துல இயேசுங்கிற கண்மலை மேல அஸ்திபாரம் போட்டப்பட்டிருக்கனாலே அந்த வீடு நிலைத்திருக்குன்னு சொல்லி பார்த்தோமே சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கள் வீடை நாங்கள் கட்ட எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. உண்மை வைத்து உங்களுடைய வார்த்தையை வைத்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆவிக்குரிய வீட்டை கட்ட முனித்தியமான பொருளோ வாழ்க்கையை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசுவோம். என்னிடத்தை ஆசூரியம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.